மத்தேயு 26:47-56 வரை. அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிழித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிவார்கள் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள்.
நம்மளை பற்றி நம்ம எவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிட்டாலும் வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடி அப்படின்னு வரும்போது தான் நம்முடைய உண்மையான கேரக்டர் என்னன்னு வெளிப்படுறது. நெருக்கடிகள் நம் வாழ்க்கையில் நம்ம யாருன்னு காட்டிடுறது. சில நேரங்களில் நெருக்கடிகள் மூலமாக தான் நம்மளே நமக்கு தெரிகிற மாதிரி, இந்த நெருக்கடி இல்லைன்னா நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் மிகவும் தீவிரமான நெருக்கடியை அவர் இங்கே சந்திக்கிறத பார்க்குறோம். பொதுவாக இதை த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்வாங்க, கிறிஸ்துவுடைய பாடுகளை இந்த காலம். இது ரொம்ப சோகமாக இருளாக இந்த காட்சிகள் இருந்தாலும் இந்த காட்சிகளில் தான் மகிமையான தேவ மனிதனுடைய குணாதிசயங்கள் ரொம்ப பிரகாசமாக வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். அவருடைய கலகம் இல்லாத குணம், அவருடைய தெய்வீக அழகு, அவருடைய இறையாண்மை, அவருடைய பெருந்தன்மை, எவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளோ எல்லையற்ற பொறுமை, இந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ சாந்தம், இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக அந்த இருள் கார்டனில் ஒரு பெரிய வெளிச்சம் அடிக்கிற மாதிரி அடிக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அவரை மெச்சித்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய இன்னோ அவமானத்தையும் அவமதிப்பையும் பாடையும் அவர் அனுபவிக்கிற அவர் எவ்வளோ கண்ணியத்தோடு அங்கே நடந்துக்கிறாரு. நம்ம எவ்வளோதான் தெய்வீகமான நிலையில் ஒரு நிலையில் இருந்தாலும் நம்மளை யாராவது தப்பாக நடத்துகிறாங்க, மோசமாக நடத்துகிறாங்க, கேவலமாக பண்ணாங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க லெவலுக்கு நம்ம வராமல் இருக்கவே முடியறதில்லை. அவங்க லெவலுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா? ரோட்டில் சண்டை போடணும்னா கூட அந்த லெவலுக்கு வந்துடுறோம். ஆனால் இவ்வளோ அவரை மோசமாக நடத்தும் போது, இவ்வளோ கேவலமாக கொடுமைக்கு மேலே கொடுமைன்னு எவ்வளோ தான் தாங்குற பார்க்குறான்னு செய்யும் போதும் அந்த தெய்வீக உன்னத நிலையை விட்டு அந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு அவர் வரவே இல்லை. பாருங்களேன், அந்த உயர்ந்த நிலையிலிருந்தே தொடர்ந்து மனிதருக்கு அவர் முத ஆண்டவருடைய பராமரிப்பையும் தேவனுடைய வேதத்தையும் அவர் கடைப்பிடிக்கிறதுலையும் நம்புறதுலையும் தீவிரமாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு படித்த பகுதியிலே 2 வாட்டி வேத வாக்கியங்கள் நிறைவேறணும், வேத வாக்கியங்கள் நிறைவேறணும்னு திருப்பி திருப்பி அவர் சொல்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் தேவனுடைய குமாரன் தேவ மனிதனுடைய மகிமையை அவருடைய காட்டி கொடுக்கறதுல பார்த்தோம், எப்படி பிரகாசமாக வழிபட்டார். அவர் ஒரு பெரிய இராணுவ மாதிரி ஒரு மினி சேனை வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிது. ஒரு மனுஷன் போய் அங்கே முன்னாடி நிற்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? ஒரே வார்த்தை தான், நான் தான். எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில, ஃப்ளாட், எல்லாம் ஃப்ளாட். அது ஒரு அவருடைய வல்லமையை காட்டுவது மாத்திரம் இல்லாமல் அந்த சூழ்நிலையே தன் பக்கம் இழுத்து கொண்டு தான் கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய நம்மளை உருக்கிற மாதிரி தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக அது செய்கிறார். நான் என்னை நீங்கள் கைதி ஆக்க வேண்டும் என்றால் அவர்களை போக விடுங்கள். ஏன்னா ஒரு காட்சி, எப்பவும் அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் தான் இன்சார்ஜாக இருக்கிற மாதிரி இந்த சூழ்நிலையும் பார்க்குறோம். இதே சூழ்நிலையில் விழுந்து தரையில் விழுந்து மண்ணில் விழுந்தாலும் அந்த நம்ம நோக்கத்தை விடக்கூடாதுன்னு அந்த யூதாஸ் அருவறுப்பாக வந்து எவ்வளோ கேவலமாக இப்போ கூட திருந்தாமல் வந்து அவருக்கு முத்தத்தில் ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி, இயேசுக்கு ரொம்ப அன்பு, ஐயோ ஒரு காட்டி இப்படி பிடிக்க போகிறாங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வந்து அவர் மேலே ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி காமிச்சு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறத அவன் எப்பேற்பட்டவன் தெரிஞ்சோம். மைண்ட் பாக்லிங்னுவாங்க இங்கிலீஷில், நம்ம மனசே அதிர்ந்து போகிற மாதிரி அந்த சூழ்நிலையில் சிநேகிதனே எதற்காக வந்தாய், ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆனால் அவனுக்கு பதில் ஒன்றும் கொடுக்கல. எனக்கு சொன்ன மாதிரி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேடி போய் ஆதாமே ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் திருப்பி திருப்பி கேட்டு பார்க்குறாரு. அவன் அதுக்கு பதிலே கொடுக்கல, அப்படி இப்படி மலுப்போ பார்த்தான். கடைசியில் ஆண்டவரே சொன்னார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு பழத்தை சாப்பிட்டியான்னு. அதே மாதிரி இவன் கேட்டு கேட்டு பார்க்குறாரு, இவனுக்கு பதிலே இல்லை. அவரே சொல்கிறாரு, மனுஷகுமாரனை உன் பாவத்துக்காக மறிக்க வந்த தெய்வத்தை இறங்கி வந்த கடவுளை போய் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கிற அளவுக்கு ஒரு ஒரு மிருகமாக மாறிட்டியா? பண ஆசைன்னா இதை விட பண ஆசைத்துக்கு வேற என்ன உதாரணம் இருக்க முடியும்? உலகத்திலேயே விலை உயர்ந்த விலை மதிக்க முடியாதவர் இயேசு. அந்த இயேசுவை போய் சீப் 30 காசுக்கு விற்கிற இதாக வந்துட்டீனா என்ன கேவலம், அப்படி ஆயிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒன்றும் ஒரு அதிர்ந்து போன மாதிரி அவன் நிற்கிறான். அதான் அவர் காட்டி கொடுக்குற நிலையில் அவருடைய மகிமையை பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு அவருடைய கைது செய்கிறதுல, அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறதுல அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். அவன் முத்தம் கொடுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 50 வசனத்தில் என்ன வருது? இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே எதற்காக என்னத்திற்காக வந்தா என்றார். அப்பொழுது அவரிடத்தில் வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பாடா, எவ்வளோ நாள் பிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பிடிக்கவே முடியல. எவ்வளோ 3 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ முத்தத்தினால் அடையாளம் காமிச்ச உடனே அந்த அதிகாரிகள் அவரை வந்து, அந்த வசனம் பாருங்களேன் எவ்வளோ பயப்படுற மாதிரி எழுதியிருக்கு, அவரை தொட்டாங்க, அவர் மேலே கையை போட்டாங்க. எப்படி போட்டிருப்பாங்க? தடிதியாக போட்டிருப்பாங்க. சோல்ஜர்ஸ் இது வரைக்கும் கிடைக்காதவர் இப்போ கிடைச்சார்னா எவ்வளோ ரஃப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவரை கையெல்லாம் முறுக்கி சங்கிலியெல்லாம் கட்டி அவரை அசையாதபடிக்கு நிமிராத, இல்லை நம்ம போலீஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, கீழே போட்டு முறுக்கி கையெல்லாம் முறுக்கி அப்படித்தான் அவரை போட்டு ரொம்ப ரஃப்பாக. ஆனால் எத்தனை வாட்டி இவர் ஏமாத்தினார் கையில் மாட்டாமல், ஒரு மாட்டாத ஒரு இவர் மாட்டினாங்கன்னா எப்படி நடத்துவாங்க போலீஸ்கார். அந்த மாதிரி அவர் மேல் கை போட்டார்கள். கை போட்டு எப்படி கை போட மனசு வந்துச்சு? வேதம்லாம் சொல்லுது இல்லைங்களா என்ன அதிசயம்? பழைய ஏற்பாடுலாம் என்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகள் மேலே கை போடக்கூடாது, ஆண்டவர் ரொம்ப பெரிய வார்னிங், பெரிய பெரிய சாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக கை நீட்டக்கூடாது. ஆனால் தேவன் இந்த இடத்துல தன்னுடைய சீசர்களை காத்த தேவன் தன்னுடைய குமாரன் எல்லாரை விட அளவுக்கு அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லைங்களா, அளவே இல்லை, வித்தவுட் மெஷர் அப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கை போடும்படிக்கு, இந்த கொடுமையான சீசர்கள் கை போடும்படிக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு காட்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு படமாக வரைஞ்சா, சர்வ வல்லமை தேவன் தான் உருவாக்கின புழுக்கள் வந்து அவரை பிடிச்சி சங்கிலியில் கட்டி அடக்கி வச்சிருக்குதான். அவர் அப்படியே நிற்கிறார், அங்கே தன்னை அர்ப்பணித்து அரெஸ்ட் பண்ணுவதற்கு அவர் அர்ப்பணித்து நிற்கிறாரு. நாம் செய்த குற்றத்திற்காக அவர் குற்றவாளியாக, நாம் வாங்கின கடனுக்காக ஷூரிட்டி அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணார்? நம்ம செஞ்சோம் கடன், யாருக்கோ கடன் நம்ம வாங்கி கொடுத்தவர் நம்மளை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்ச கடத்துக்கு அவர் ஷூரிட்டி அரெஸ்ட் பண்ணப்படுறார். நாம் விடுதலை ஆகணும் என்பதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார். ஒரு உருக்கிற ஒரு காட்சி இதுதான் அடையாளமாக சொன்னார். நீங்கள் என்ன கைது செய்யணும்னா அவர்களை போக விடுங்க. தேவகுமாரனுடைய கைதின் காட்சி நம்முடைய அன்பை கைது செய்யணும், அவரை இன்னும் நேசிக்கும்படி நம்மளை செய்யணும். ஓகே, இந்த காட்சியில் நடக்கிற மூணு காரியங்களை நாம் பார்ப்போம். மூணு தலைப்பில் அவசரமாக ஆண்டவரை தற்காக்கிற ஒரு முயற்சியை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு இப்படி நடக்குதேன்னு சொல்லி அவரை தற்காக்கணும்னு ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் ரெண்டாவதாக, மூன்றாவதாக ஆண்டவர் அந்த கூட்டத்தைக்கு செய்கிற ஒரு விசாரணை. விசாரணை இந்த மூணை பார்ப்போமே. மத்தேயு சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த மூணு நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒன்றா கொண்டு வரும்போது அந்த படம் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. அதை தான் நான் செய்ய போகிறேன். இந்த அவசரமாக அவரை தற்காக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது. ஐயோ இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்களே, கை போடுறாங்களே, அவரை காப்பாற்றணும், அவரை தற்காக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது. அது ரெண்டு விதத்தில் நடக்கிறத பார்க்குறோம். ஒன்று கேள்வியாக அவருக்கு வருது, ரெண்டாவது அவசரமான ஒரு முயற்சி, அவசரமான ஒரு செயல், துருத்துருப்புன்னு ஒரு செயல். அதை நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது லூக்கா 22:49 என்ன பார்க்குறோன்னா, அவர்களை சூழ்ந்தவர்கள் படிங்க,
அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள்.
சீஷர்கள் சூழ்ந்து நிக்கிறாங்க, நடக்கிறத பார்த்து அவர் மேல கை போடுறத பார்த்து ஆண்டவர் கிட்ட வந்து ஆண்டவரே பட்டயத்தினால் வெட்டுவோமா, ஆண்டவரே பட்டயத்தினால் வெட்டுவோமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. வெட்டுவோமா, எங்கே இருக்குது இவங்க கிட்ட பட்டயம்? இதுக்கு முன்னாடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டயம் அவங்க வச்சுருந்தாங்க. அது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே ரெண்டு பட்டயம் இருக்குன்னா அவர் போதோன்னார். சில பேர் அது குழம்பி போகிறாங்க, எதுக்கு பட்டயம்னா. நம்ம யோசிக்கணும், அவங்க பிரயாணம் செய்கிறவங்க, எப்பவும் பிரயாணம் செய்யும்போது அந்த காலத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்யும்போது ரொம்ப திருடருங்க, கொலகாரங்க இருப்பாங்க. சுய தற்காப்புக்காக பட்டயத்தை எல்லாரும் வச்சிருப்பாங்க. வரும்போது அது கத்தியெல்லாம் காமிச்சு ஏதோ தப்பிச்சுக்குவோன்னு, நம்மள ஒன்றும் செய்யாம அந்த ரெண்டு பட்டயத்தை வச்சுக்கோங்கன்னா அது போதவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவங்க பிரயாணம் செய்யும் போது அது அவங்ககிட்ட இருக்கு. ரெண்டு பட்டயம் ஒன்று பெருசு இல்லை, சின்னதா ஒரு துணியில சுத்தி வைத்துக்கிற மாதிரி சுய தற்காப்புக்கு வைத்திருக்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்க, வேலை வந்தது ஆண்டவரே வெட்டலாமா, அதை எடுத்து யூஸ் பண்ணலாமா, அதை எடுத்து. அவர் வாயை சொல்லி சொல்லலை அவர். அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஆ இல்லைன்றதுக்கு சொல்ல விடல, அர்ஜென்டா துருதுருன்னு அவசரமா அவர் என்ன பண்றாரு. மத்தேயும் 26:51 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். மத்தேயு யாருன்னு அதை சொல்லலை, மார்க்கும் சொல்லலை, லூக்கும் சொல்லலை, யோவான் சொல்கிறார். நான் நினச்சேன் யோவானும் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும் அது யாருன்னு, நம்ம நினச்சிக்கலாம் இல்லைங்களா, நமக்கு தெரியும் யார் செஞ்சுருப்பாங்கன்னு. லூக்கா இது யோவான் 18:10 நமக்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது சீமோன் பேதுரு தனித்து இருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டினான். அந்த வேலைக்காரனுடைய என்ன, மல்கூசா, மல்கூஸ் என்று பேர். ஒருவேளை மார்க் மத்தேயு மார்க் லூக் வந்து அந்த நேரத்தில் எழுதாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து திடீர்னு இது ஒரு ரெக்கார்டில் போட்டோன்னா ரோமர் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு லீகல் கேஸாக ஆயிடலாம், பேதுருவை கூட அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடலாம். அதனால் அது யாருன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. எங்கள் 12 ஒருத்தர் தான் பண்ணோம், அது யாருன்னு சொல்லாமல் விட்டாங்க. ஆனால் போக போக அது எல்லாருக்கும் நமக்கு இன்றைக்கே தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை யோவான் எழுதுகிற டைமில் பேதுரு இறந்துருக்கலாம், அந்த லாஸ்டில் தான் யோவான் எழுதுனது, அந்த டைமில் சொன்னால் என்னன்னு யோவான் பேரை போட்டுட்டார். அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ ஓகே, பேதுரு தான் இதை செஞ்சது. அந்த செஞ்ச வேலைக்காரனுடைய பேரும் போட்டிருக்கு பாருங்களேன், சர்வன்ட்னு போட்டிருக்கு. அதாவது யாருடைய வேலைக்காரன் இவன்? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். பிரதான ஆசாரியர் யாரு? காய்பா. அந்த காய்பாவுடைய அந்த மோசமான காய்பா, இயேசுவை கொல்லணும்னு பல நாட்களா, இதுக்கு முன்னாடியே இவ்வளோ சில நாட்களுக்கு முன்பதாக சொன்னான், இந்த தேசமே அழிகிற பதில் இயேசுவை கொன்னுடுவோம் கொன்னுடுவான்னு சொல்லி எல்லாரையும் கொல்லணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவன், அவன்கிட்ட தான் யோதாஸ் போகும்போது 30 வெள்ளிக்காசை கொடுத்து இயேசுவை கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணவன். மோசமான அருவறுப்பு பிடிச்ச ஒரு தலைவன் அவன். எந்த பக்தியும் இல்லை, எதுவும் செய்வான் அவனுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு தன்னுடைய பிரதிநிதியாக தன் சார்பில் இருந்து இந்த பணியை முடிக்கணும் என்பதற்காக ஒரு வேலைக்காரனை நியமித்திருக்கிறான். நீ போய் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு. அவன் நான் யோசிச்சு பார்க்கலாம், யூதாஸ் வரான் முதல்ல, வந்து முத்தம் கொடுத்த உடனே அவருக்கு பின்னாடியே இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் இல்லை, பிரதான ஆசாரியர் பிரதிநிதி, அவன் வரான் முந்திக்கிட்டு முன்னாடி வரான் இயேசுவை பிடிச்சி அடிக்கணும்னு. வந்த உடனே என்ன ஆச்சு? காது கடி இல்லை, காது கட்டு. காது கடின்னு நம்ம காதே போயிடுச்சு, காதே வெட்டப்பட்டான்னு பார்க்குறோம். அவங்ககிட்ட ரெண்டு பட்டயங்கள் இருந்துச்சா, அதில் ஒரு பட்டயம் ரொம்ப தப்பு செஞ்சு பேதுருக்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாமா? பேதுருக்கிட்ட அவசர புத்தி இருக்கிறவங்ககிட்ட பேதுருக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுவும் அவருடைய ஆண்டவரை போய் கை போடுறாங்கன்னா சும்மா இருப்பார் அவரு? என்னுடைய ஆண்டவர் மேலேயா கையை வைக்கிறீங்கன்னு அவருக்கு ஆத்திரம், யோசிக்கலாம் இல்லை. பேதருடைய ஸ்டைல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் யோசிப்போம், யோசிச்சுட்டு செய்யறது இல்லை, முதல்ல செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம், பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு. போய் பட்டயத்தை உருவி, நான் நிச்சயமா சொல்றேன், அவர் நல்லா கூர்ந்து பார்த்து காதை வெட்டணும்னு அவர் போகலை, நல்லா ஏம் பண்ணி அதுக்கு போகலை, கழுத்தை வெட்டணும்னு பார்த்தார். ஆனால் இவருக்கு ட்ரைனிங் இல்லை இல்லைங்களா, மீன் பிடிக்கிறதுல தான் நல்ல ட்ரைனிங், இதிலெல்லாம் ட்ரைனிங் இல்லை. போய் கழுத்தை வெட்டணும்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், எங்கே விரல கையை கையை வெட்டிடலையே, காது பக்கத்தில் தான், கழுத்து பக்கத்தில் தான் காது இருக்குது, காதை வெட்டிட்டார். என்ன பண்ணுறது? உடனே கழுத்து பதில் காது போயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் யூதாசை வெட்டலை? யூதாசை கோபத்தில் வெட்டி இருக்கலாம், இது நமக்கெல்லாம் சிரிப்பை ஏற்படுத்தினாலும் என்ன, இந்த பேதுருவுக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்துச்சு, மற்ற அப்போஸ்தலர்களும் ரெண்டு குட்டி பட்டயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய இராணுவம் வருது, என்ன தைரியம் கொடுத்துச்சுன்னா, இயேசு இப்போ தான் என்ன பண்ணார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த சூழ்நிலை நம்ம கூட போகிறோம், சின்ன கூட்டம் தான், ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை எல்லாம் உளுந்தானுங்க பின்னாடி. அப்படிப்பட்ட ஒரு பக்கத்தில் நிற்கும் போது தைரியம் இல்லாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, சின்ன பட்டயமாவது வெறும் கையிலே எல்லாரையும் வெட்டுவேன் நான் அப்படின்ற ஆண்டவர் செஞ்ச அந்த செயலை பார்த்த தைரியம் அவங்களுக்கு. தைரியத்தினால அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, ரெண்டு 10 பட்டயம், பழையற்பாடு மக்கள் இல்லைங்களா, யூத தாவீதெல்லாம் படிச்சிருப்பாங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நல்லா செய்ய முடியும். கிதியோன் என்ன செஞ்சாரு அதெல்லாம் ஞாபகம் இருக்கிற இவர்கள். பேதுரு யோசிச்சிருப்பாரு, என்ன மிஞ்சி போனா என்ன, ஆண்டவர் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஆண்டவர் எல்லாரையும் ஃப்ளாட் ஆக்கிடுவார் என்ற தைரியத்தில் அவர் அவனே நினச்சிட்டு இருப்பாரு. பட்டயத்தை எடுத்து சாம்சன் மாதிரி ஒருத்தன் ஒருத்தன் தலையை வெட்டிட்டு எல்லாரையும் வெட்டிடுறான் பாரு, 1000 பேர் அப்படின்னு நுழைஞ்சு போகலான்னு நினச்சார். ஆனால் ஃபஸ்ட்டு அடியிலேயே ஃப்ளாப் ஆயிடுச்சு, தலை பதில் காது போயிடுச்சு, அவருக்கு ஸ்டாப் ஆயிட்டார். ஒரு பக்கம் பேதுருடைய தைரியத்தை பார்த்து நம்ம மெச்சிக்காமல் இருக்க முடியறதில்லை. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஒரு குருட்டு ஆர்வம். பைபிள் இதை தான் என்ன சொல்லுது, குருட்டு ஆர்வம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய சித்தம் என்ன, வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் குதிச்சிருவோம், ஆண்டவர் காப்பாற்றுவார், நம்ம செஞ்சிருவோம், ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்றது பேர் தான் வேதம், குருட்டு நம்பிக்கை. வேதம் அறிவு இல்லாமல் அதை செய்யறது இல்லைங்களா. ஆண்டவர் சொல்ற ஆன்சருக்கும் வெயிட் பண்ணல, உடனே குதிச்சிருவோம், வெரி இம்பல்ஸ். அதான் ஒரு அவசரமா நம்ம மாம்ச முயற்சியில செய்யறோன்றது கூட தெரியாம, ஆண்டவர் சித்தமா இது, வேத சித்தமா இது, வேதம் என்ன சொல்லுதுன்னு கூட இல்லாம வேத வாக்கியத்தின் கோடை தாண்டி நம்ம செய்யறதுக்கு. அது பல விதத்துல நம்மளும் செஞ்சிடலாம் பாருங்களேன். கடவுளுடைய சித்தம் என்னன்னு அறியாம, வேதம் என்னன்னு சொல்லாம, சுய நம்பிக்கையில், அதுக்கு பேர் விசுவாசம்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம, ஆனால் சுய நம்பிக்கை, சுய நம்பிக்கையில் குதிச்சுட்டு ஃப்ளாட்டாக உளுந்துருவோம், விழுந்துட்டோன்னா அப்புறம் ஆண்டவரை பிளேம் பண்ணுறது, ஆண்டவருக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருவோம், ஆண்டவர் என்னை காப்பாற்றலன்றது. அதெல்லாம் தப்பு, அதை நம்ம செய்யக்கூட குருட்டு நம்பிக்கை இல்லைங்களா. அந்த அந்த உதவி ஆண்டவருக்கு தேவையில்லை, அப்படி தேவையில்லை ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் பேதுரு உதவியை கேட்டாரா? தேவையில்லாத போது ஓகே, அவசரமான ஒரு தற்காப்பு முயற்சியை பார்க்குறோம். அடுத்ததாக அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு தீர்மானமான பதிலை பார்ப்போம். சும்மா செய்யாதான்னு சொல்லி நிறுத்தலை, ரொம்ப தீர்மானமாக விளக்கி சொல்கிறாரு. எல்லாரும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது ரெண்டு விதத்தில் வருது அவருடைய பதில். ஒன்று ஒரு செயலாக, அற்புத செயலாக, ரெண்டாவது சில வார்த்தைகளாக வருது. முதல்ல அந்த செயல் வந்து மத்தேயு அதை ஸ்கிப் பண்ணுறாரு, காதை வெட்டிட்டு அதே விட்டுட்டார் மத்தேயு. ஆனால் லூக்கா ஆண்டவர் அதை என்ன செஞ்சாருன்னு நமக்கு சொல்கிறார். லூக்கா 22:51 நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நீங்கள் வாசிக்கலாம். 22:51
அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுத்தப்படுத்தினார்.
இது யோசிச்சு பாருங்க, இந்த காட்சி ஆண்டவரை பிடிச்சி எல்லாம் கழட்டி பின்னாடி எல்லாம் கையெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி செயின் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு சீசருங்க கேட்குறாங்க, ஆண்டவரே வெட்டலாமான்னு கேட்குறாங்க. அது ஆ ஊன்னு சொல்கிறதுக்குள்ளே பேதுரு போய் காதை வெட்டிட்டார். வெட்டிட்ட உடனே என்ன, ஆண்டவர் வந்து அந்த காது ஒருவேளை வெட்டி ஒரு சின்ன தோலில் தொங்கிக்கிட்டு இருக்கலாம், ஷோல்டர்கிட்ட அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு காது. ஆண்டவர் சொல்கிறார், அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, பெர்மிட் மீ அப்படின்றார் இங்கிலீஷில். தமிழில் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணல. இம்மட்டும் நிறுத்துங்கள் நாட் ரைட்டு. அது என்னன்னா, கொஞ்சம் எனக்கு சுதந்திரம் கொடுங்க, கொஞ்சம் என்னை விடுங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு பெர்மிட், பொதுவான நான் இந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, கொஞ்சம் எனக்கு சுதந்திரம் கொடுங்க. என்னுடைய அவசர புத்தி உள்ள சீசம் பண்ண ஒரு கெடுதலை மாற்றுவதற்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. அதை சொல்லிவிட்டு எந்த மந்திரம் இல்லை தந்திரம் செய்யலை, கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க, அவர் கையை விடுறாங்க. அதை விட்ட உடனே பரலோகத்திலையும் வானத்திலையும் கண்ணெல்லாம் எடுத்து பார்க்கல, அந்த காதை எடுத்து டெம்பரரியாக தொங்கிக்கிட்டு இருக்கிற காதை அதை எடுத்து காது கிட்ட வைத்து அது இடத்துல சரியாக அலைன் பண்ணோம் இல்லைங்களா, மேலே கீழே வச்சுட்டோம்னா காது ஷேப் இல்லாமல் ஆயிரும். கரெக்டாக எப்படி இருந்தோ வச்சுட்டு எப்படி கையை பிடிச்சி அதை அமுத்திட்டு கையை எடுக்கிறாரு. அது வெட்டினதே தெரியாத மாதிரி ஒட்டி இருக்கு, யோசிச்சு பாருங்க, வெட்டினதே தெரியல ஒட்டி இருக்கு. ஒரு செகண்டில் இன்றைக்கெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி வச்சாலும் நமக்கு எவ்வளோ மைக்ரோ சர்ஜரி, பல மணி நேரங்களில் செய்கிற சர்ஜரி, ஒவ்வொரு நர்வும் அதை அட்டாச் பண்ணி அதில் திருப்பியும் ரத்தம் ஓட்டம் ஓடும்படிக்கு எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பல மணி நேரம் செய்கிற சர்ஜரி, அது செஞ்சாலும் பல வாரங்கள் ஆகும் அது சுகமாகிறதுக்கு. சுகமானாலும் அந்த தழும்புகள் பர்ண முதல்ல இருந்த மாதிரி இயற்கையாக இருக்காது. ஆனால் இவர் ஒரு செகண்டில் செஞ்ச ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அவர் செய்கிற கடைசி அற்புதமா பார்க்கிறோம். ஒரு ஃப்ரெஷ் ஊண்டு, இப்பத்தான் காயப்பட்ட ஊண்ட காயத்தை அவர் சீர்படுத்துறாரு. அதை யோசிச்சு பாருங்க, இந்த அற்புதம் எவ்வளவு அவசியம். இது யாருக்கு செய்யறாரு, தன்னை அநியாயமாக கைது செய்து வருகிற, அதுவும் அந்த மோசமான தலைவன் காய்பாவுடைய பிரதிநிதி, உண்மையாவே அவனுக்கு பிரதிநிதியாக இருந்து அவன் தலையை தான் வெட்டணும். இப்படிப்பட்ட மோசமானவனுக்கு வேலை செய்கிறேன் அவனை மாதிரி தானே இருப்பான் இவனும். அப்பேற்பட்ட மோசமான ஆள் தன்னை கைது செய்யணும், இப்போ தான் அவருக்கு கொலை தீர்ப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறையிறதுக்கு கொடுக்குறவன் இவன் தான். அவன் வரான், அவனுக்கு போய் ஏன் காதில் ஒரு காது இல்லாமல் போ அப்படின்னு விடலாம் இல்லை, அவனுக்கு போய் எவ்வளோ இறக்கமாக அவனுக்கு போய் இந்த ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்கன்னு கொஞ்ச நேரம் விட்ட உடனே இந்த தயவின் செயலை செய்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரு உதாரணத்தை படிக்கணும்னா இங்கே தாங்க படிக்கணும். யோசிச்சு பாருங்க, இதை விட இயேசுக்கு என்ன தீமை செய்யணும், இப்படி அநியாயமாக அரெஸ்ட் பண்ண வந்தவங்களுக்கு போய் ஒரு எவ்வளோ நல்ல நன்மையை செய்கிறாரு பாருங்களேன். இங்கே தான் நம்ம பார்க்குறோம், நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது. இது வெறும் அவங்களுக்கு செய்கிற நன்மை உதாரணம் மாத்திரம் இல்லை, தன்னுடைய சீஷர்களை காப்பாற்றுகிற ஒரு செயல். யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்கள விடணும்னு அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டார், ஆனால் இப்போ செஞ்ச ஒரு முட்டாள்தனமான செயல்னால ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலை போய் தொட்டு அவர் காயப்படுத்தினதுனால விடுவாங்களா அந்த சோல்ஜர்ஸு? அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் அரெஸ்ட் பண்ணா இல்லை கொன்னே கூட போட்டுடலாம், கொன்னே கூட போட்டுடலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ பேதுருவோம் மற்ற அப்போஸ்தலர்கள் இன்னும் வளரலை, அவங்க இன்னும் இயேசு மரித்ததையும் அவர் உயிர் தெளிந்த பிறகு அவர் வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மோசேவோ மற்ற தீர்க்கதரிசிகள்னாலையும் மேசியா பாடுபடணும் உயிர் தெளணும்னு அதெல்லாம் புரிய வைத்து அவங்களுக்கு முதிர்ச்சி கொண்டு வந்து பெந்தகோஸ்த நாளில் ஆவி நாள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தான் பயங்கர விசுவாசத்தில் வளர போகிறாங்க. அவருக்கு அவருக்காக சாகரத்துக்கும் துணிய போகிறாங்க. ஆனால் இந்த நிலையில் அவங்க இன்னும் வளரல அந்த அளவுக்கு. இப்போ காண்டி கைது செய்யப்பட்டா இப்போ காண்டி ஒருவேளை விசுவாச தளர்ச்சியாய் அழிந்து போயிடுவாங்க. அதுக்காக என் நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவரையும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்மி நிற்குது பட்டயத்தை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு வருகிற அவங்களுடைய தலைவனை போய் காது வெட்டினா அந்த ஆசாரி பிரதான ஆசாரி சும்மா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்லாம் நீங்களாம் என்ன சோல்ஜர்ஸ் அந்த திட்டமாட்டான் சும்மா இருப்பாங்களா அந்த சோல்ஜர்ஸ்? நான் கற்பனை பண்ணுறேன் பேதுரு செஞ்ச உடனே கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லார் தலையை வெட்டுறதுக்கு பேதுரு கழுத்துக்கிட்ட கத்தி வந்திருக்கும். எல்லாரும் ரோமன் சோல்ஜர்ஸ் வெட்டுறதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க அட்டாக் ஆனது சுய தற்காப்புக்காக. இப்படி செஞ்சுட்டாங்களே நீங்க விடுவாங்களா? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் காதை வெட்டினீங்கன்னா கன்னு எடுத்து உங்களை போட மாட்டானுங்க, கழுத்துக்கிட்ட வந்திருக்கும். திடீர்னு அவங்க சாகிறத நிறுத்தும்படிக்கு அந்த நேரத்துல அவங்களால அதிர வைக்கிற ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த சூழ்நிலையே மாத்துறாரு அவர். பாருங்களேன், அவங்களை தற்காக்கும்படி செய்கிற ஒரு அதிசயமான அற்புதம், அதிசயமான அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். ஓ, பல்லு எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கலாம் இந்த முட்டாள்தன செயல்னால, ஆனால் அதையெல்லாம் நிறுத்தும்படிக்கு அவருடைய உருக்கிற அன்பு தன்னுடைய மக்களை நீர் தந்தவர்கள் ஒருவரும் நாம் இழந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த செயலை ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய முட்டாள்தனமான ஆடுகளுடைய ஆடுகளை தற்காக்கிறார். என்ன அதிசயமான செயல்! ஓகே, அவருடைய செயல் மாத்திரம் இல்லை இந்த அவசரமான முயற்சிக்கு, அவருடைய செயல் மாத்திரம் இல்லை அவருடைய வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அது ஒரு கற்பனையாக மூணு அந்த காரணங்களாக வருகிறது. ஒரு கற்பனை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார், அந்த கட்டளைக்கு மூணு காரணங்களை சொல்லுகிறார். பாருங்களேன் அவருடைய ஞானம் பாருங்க. ஒரு இந்த பட்டயத்தை எடுத்து உருவி இருக்கிறியே இந்த பட்டயத்தை திருப்பி போடு, 26வது வசனத்தில் வருது பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை திருப்பி போடு, ஒரு கமாண்ட். ஏன் அதை போடு அந்த இடத்துல? நீ ஒருவேளை நான் என்ன சொல்லுவேன்றதுக்காக என் பதிலுக்கு காத்திருந்தா நீ செய்யாத நான் சொல்லியிருப்பேன். நான் எத்தனை தடவை உனக்கு தெளிவாக சொல்லலையா நான் பாடுபட வேண்டும், போக வேண்டும், சிலுவைக்கு போக வேண்டும், அதெல்லாம் நீ கேட்டுக்கல, எல்லாம் பூரும் உணர்ந்துக்கல, நல்லா தூங்கிட்டு விழித்து தூக்க கலக்கல, என்ன கண்ணு திமண்ணு தெரியாம தூங்கி எழுந்திரிச்சு இப்ப காதை போய் வெட்டி இருக்கிற உன் பட்டயத்தை அந்த இடத்துல போடு, போடு. ஏன் நானே எந்திரிச்சு வந்து இந்த சூழ்நிலைய என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான்னு போவோம் வாருங்கள்னு தானே நம்ம நின்னோம். அவங்கள எல்லாம் வீழ்த்தி உங்களை பாதுகாப்புக்கு இடம் பண்ணியிருக்கிறேனே, நான் போகணும்னு என்னால முடியாத, என்னை காப்பாத்திக்க, உன் பட்டயத்தை அங்க போடு. உன்னுடைய இந்த சின்ன பட்டயம் எனக்கு அவசியம் இல்லை, அதை போடு. ஏன் போடணும்? மூணு காரணங்கள், அதிசயமான காரணங்கள். இதெல்லாம் பாடங்களாக அமையணும்னு சொல்றார் அவர். ஞானத்தில் யோசிச்சு பாருங்களேன், மூணு லெவலுக்கு நீ விரோதமா செய்யற. ஒன்னு, இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ரெண்டு, என்னுடைய பிதாவின் பாதுகாக்கிற தேவதூதர்களுக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற. மூணு, என் பிதாவுடைய சித்தம் வேத வாக்கியத்துல நிறைவேறுகிற அந்த வேத வாக்கியத்துக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற. பாருங்களேன், அந்த மூணு காரணங்கள் வருது. முதலாவது, இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கு விரோதமா செய்யற. 52வது வசனத்துல, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால் மடிந்து போவார்கள். என்ன சொல்றாரு? உன்னை தப்பிக்கணும்னு உனக்கு ஏற்கனவே நான் இது செஞ்சிட்டேன்ப்பா, ஆனால் இப்போ அதை விட்டுட்டு நீ உன் சொந்த பட்டயத்தினால உன்னை காப்பாற்றிக்கணும், என்ன தற்காத்துக்கணும்னு நினச்சின்னா இந்த அரசாங்கத்தினுடைய தேவன் ஏற்படுத்தின நியமத்திலிருந்து என்னுடைய பாதுகாப்பு உன்னை காப்பாற்றாது, நீ அழிஞ்சு செத்து போயிடுவேன். பட்டயத்தை எடுக்கிற யாருமே பட்டயத்தில், இது ஒரு ஜென்ரல் ரூல் பைபிளில், ஆதியாகமம் 9:6 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்திரவன் அவர் ரத்தம் சிந்தப்படணும் இல்லைங்களா. கவர்மெண்ட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த தெய்வீக அதிகாரம் இருக்கு, ஒரு கொலகாரன கவர்மெண்ட்டு கொலை செய்யலாம், கொலை இல்லை அதுக்கு, அதுக்கு மரண தீர்ப்பு, அதுக்கு கவர்மெண்ட் ஆண்டவரே கொடுத்த அதிகாரம் இருக்கு, அதை செய்யலாம் கவர்மெண்ட் இல்லைங்களா. அதை ஏசு இங்க வலியுறுத்துறாரு. எவ்வளவுதான் அநியாயமான கவர்மெண்டா இருக்கலாம்னா, இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க அந்நியாயமாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தெய்வீக அதிகாரம் இருக்குது. நீ மற்றவங்கள கொலை செஞ்சினா உன்னை கொலை செய்யறதுக்கு அதில் நீ மாட்டிக்குவேன். தெய்வீக அதிகாரம் பிரமாணத்தில் நீ மாட்டிக்குவேன். வெறும் கவர்மெண்ட் கொண்டு தான் அந்த அதிகாரம் இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் வேறு யாருமே பட்டயத்தை எடுக்க முடியாது, நியாயத்தை நம்ம கையில் எடுத்துக்க முடியாது. அந்த கவர்மெண்ட்டும் உயிரை எடுக்கும். எவ்வளோ தான் சம உரிமை இல்லாத கவர்மெண்ட், அந்நியாயமான கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தெய்வீ தேவத்தினால் அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் அது, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீ தனி நபராக ஒருத்தருடைய உயிரியும் எடுக்கக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்கிறார், கடவுள் நியமித்த பிரமாணம் அது. இந்த பகுதி வந்து பல நேரத்தில் தப்பாக சரித்திரத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாசிவிசம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது ஆண்டவர் பாருங்கள் பட்டயத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அதனால் நாம் எல்லாம் அஹிம்சை வழியை பின்பற்ற வேண்டும், யாரையும் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, யாராவது நம்ம வீட்டில் போர் செஞ்சாங்கன்னா போருக்கு போகக்கூடாது, போலீஸில் சேரக்கூடாது, கவர்மெண்ட் வேலைக்கு சேரக்கூடாது, அப்படியெல்லாம் இது சொல்லலை. சூழ்நிலையை மாற்றி நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்கிறாரு, தனிப்பட்ட ஆளாக நீ பழி வாங்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு விரோதமாக ரிபல் பண்ணக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் சுய தற்காப்புக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா, யாரோ நம்மளை கொலை வர்றாங்க, குடும்பத்தை கெடுக்க வர்றாங்க, நம்ம அவங்கள எதிர்க்கிறதோ இல்லை ஒருவேளை கொலையோ செய்யறது அது தப்பா சொல்றது, அப்படிதான் யாரும் வரல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது தப்பு இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸ்வாங்க நம்ம ஊர்லேயே அது லாபடி தப்பு இல்லை. என்னை கொலை செய்ய வந்தான், குடும்பத்தை அழிக்க வந்தான், நான் அவனை கொன்னேன்னா அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கிடையாது, அது கொலை கிடையாது, சுய தற்காப்பு. அது வேதம் தான் அனுமதிக்கிறது இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் முறை இருக்கு. ஸோ தற்காப்புக்காக இல்லை, கவர்மெண்ட்டாக மற்ற ஒரு நாடு தவறான விதத்தில் நம்மளை தாக்க வருதுன்னா அவங்கக்கிட்ட போர் செய்கிறது தப்பா இல்லை, தப்பு இல்லை. அந்த போரில் நம்ம போகிறது தப்பா, தப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம இது தவறாக எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, முதலாவதுப்பா நீ செய்கிற தப்பு அரசாங்கத்துக்கு, தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஆணைக்கு விரோதமாக நீ செய்கிற அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்புற அது தப்பு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் அழிவான். ரோமர் 13 பட்டயம் எண்ணும் போது கவர்மெண்ட் அது குறிக்குது. ரோமன் 13:4 என்ன போட்டிருக்கு, அவன் அரசாங்கம் பட்டயத்தை வீணா பிடிக்கலையே பட்டயம்னு வருது. அப்படின்னா என்ன, பட்டயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை தட்டி விடுவாங்களா, இல்லை நம்ம உயிரை தான் எடுப்பாங்க. பட்டயத்துக்கு வைக்கிற அதிகாரம் கவர்மெண்ட் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ரெண்டாவது லெவல், நீ செஞ்ச இந்த அவசர முயற்சி என்னுடைய பிதாவுடைய தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்குற பாதுகாப்புக்கு விரோதமாக செய்கிறேன். 53 வசனத்தில், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய புட்டாள்தனமான முயற்சி, பட்டயத்தை எடுத்து செஞ்ச முயற்சி என்னுடைய பிதா எனக்கு கொடுக்கிற தேவ தூதர்கள் பாதுகாப்புக்கு விரோதமானதப்பா. இந்த நேரத்தில் பாருங்களேன், அவர் அதைத்தான் சொல்றார், இந்த நவ், ஒரு துளி, ஒரு நிமிஷம். எப்படிங்க ஒரு நிமிஷத்தில் வர முடியும், போலீஸ் கூப்பிட்டா எல்லாம் முடிஞ்ச பிறகு தானே வரப்போகிறாங்க, எப்படி வர முடியும், போலீஸ் அப்படி வரலாம். ஆனால் தேவ தூதர்கள் அவருக்கு தெரியும், ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிற தேவ தூதர்கள், அவங்க ஜெட்டு மாதிரி ஃப்ளை பண்ணிட்டு, அதுக்கு தானே ரெக்கெல்லாம் போடுறோம் நம்ம, உடனே வருவாங்க. இந்த செகண்ட் கூப்பிட்டா போதும், ஒரு செகண்டில் வந்துருவாங்க. அவங்க தான் எவ்வளோ யோசிச்சு பாருங்க, தன்னுடைய படைத்தவரை காக்கிறதுக்கு எப்படி ஆர்வமாக இருப்பாங்க. தேவ தூதர்கள் இந்த செகண்ட்ல ரெடியா இருக்கிறாங்க வர்றதுக்கு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க? 12 லேகியோன். என்ன இது 12 லேகியோன்னா என்ன? ஒரு லேகியோன் இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு கோஹாட், ஒரு லேகியோன் 10 ஒரு பாகம், 600 பேர். அட, ஒரு லேகியோன் வந்து 6000 சோல்ஜர்ஸ். அப்படின்னா எத்தனை தேவ தூதர்கள்? ஏன் 12 லேகியோன்? இயேசுவை உட்பட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒரு தேவ தூதன் இல்லப்பா, 6000 தேவ தூதன். 6000 தேவ தூதன், 6 × 12 எவ்வளோ? 72,000 தேவ தூதர்கள் இந்த நிமிஷத்தில் வந்து நிற்க மாட்டாங்களா? என் பிதாவின் இடத்தில் நான் கேட்டால் அவங்க என்ன பண்ண முடியுங்க? ஒரு தேவ தூதன் ரெண்டு ராஜாக்கள்ல 185,000 அசிரியனை ஒரு நிமிஷத்தில் போட்டு தள்ளிட்டார். 181 தேவ தூதன், இவங்க 6,000 பேர் என்ன பண்ண, 72,000 பேர் என்ன செய்ய முடியும்? அப்படி ஏன் 72,000 பேர் தேவைன்னா, இந்த கவர்மெண்ட் இல்லைப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் மனுஷன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்தாலும் மேக்சிமம் செக்யூரிட்டி 72 தேவ தூதர்கள் பார்க்க முடியும், கவனிச்சுக்க முடியும். இப்போ கூப்பிட முடியாதா? இந்த என்ன ஒரு ரெண்டு சொப்பு பட்டயங்களை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு விரோதமாக, இது எதுக்கு? என்னுடைய எனக்கு பாதுகாப்பாக இந்த நிமிஷத்தில் பரலோகமே இறங்கி வந்து பாதுகாக்க ரெடியாக இருக்கும்போது எதுக்கு என்ன தற்காக்கணும்னு? தாங்களை படைத்தவரை தற்காத்து இங்கே இருக்கிறவர்களை நசுக்கிற அளவுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்களே. பேதுருவே, இந்த பாடுகளை நான் தவிர்க்கணும்னா, இந்த கைது செய்கிறது தவிர்க்கணும்னா, உன்கிட்ட உதவி, உன் பட்டய உதவி எனக்கு தேவையில்லை, அதை போடு. ஏன்னா முதலாவது நீ அரசாங்கத்துக்கு விரோதமாக பண்ணுற, உன் பாதுகாப்பை இழக்க போகிற, தேவனுடைய பிரமாணம் அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்ததுனால உயிர் போக போகுது, அதை போடு. ரெண்டாவது, உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லைப்பா, பரலோகமே எனக்கு ரெடியாக இருக்கு, காத்திருக்கு. எவ்வளோ ஒரு கண்ணியமாக அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்களேன். அவர் அதை பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. இயேசு காண்டி அவர் இதை செய்ய முடியாது, என் பிதாவே இப்போ அனுப்பிடுங்கன்னு சொன்னால் பிதா ஒரு விதத்திலையும் இயேசுவை கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டார். இயேசு செய்கிறது ஒரு விதத்துலையும் அநியாயமாக இருந்திருக்க முடியாது. நியாயமாக அவர் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்புவேன்றாரு, அனுப்பியிருப்பாருன்றாரு, நிச்சயமாக அனுப்பியிருப்பார். ஆனால் அவர் அனுப்பாததுக்கு காரணம் என்ன? இயேசு கேட்கல. ஏன் கேட்கல? உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிற எல்லையற்ற அன்புனால் அவர் சிலுவைக்கு போகணும்னு தீர்மானிச்சிட்டார். நம்ம பாவ பரிகாரத்தை நம்ம மேலே அவர் மேலே சுமந்து நமக்கு ரட்சிப்பு ஏற்படுத்தணும் என்பதற்காக அவர் கேட்கல. கேட்டால் உடனே ஒரு செகண்டில் வருவாங்க, நீ ஏன் பட்டையை தூக்கிட்டு திரிகிற, இது தேவையில்லை, போடு போடு. முதல் காரணம் அது, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக. ரெண்டாவது, தேவ தூதர்களுடைய பாதுகாப்புக்கு விரோதமாக. மூணாவது, பிதாவுடைய சித்தம் வேத வாக்கியத்தில் வெளிப்படுவதற்கு விரோதமாக நீ செய்கிறாய். 54வது வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அப்படி ஒருவேளை நான் செஞ்சேன்னா, ஒருவேளை நீங்கள் போய் இப்படி எல்லாம் இது சண்டை போட்டிங்கன்னா, வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? என் பிதா நிறைவேறும்னு சொன்ன வேத வாக்கியம், என் பிதா வேதம் எழுதியிருக்கிறார், ஆதி ஆமத்திலிருந்து எழுதி இருக்கிறார், மனித குலம் விழுந்த பிறகு ஒரு நம்பிக்கை கொடுத்தார், ஸ்திரீயின் வித்து ஒன்று வரும், அது பாம்பின் தலையை நசுக்கும்னு சொன்னாரே. வேத வாக்கியங்கள் ஆபிராமுக்கு, ஐசாக்கு, யாக்கோபு, தாவீது, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுத்த வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இயேசு கிறிஸ்து பாடுபடுவார், மேசியா பாடுபடுவார்னு எழுதியிருக்கிறது. ஐசாயா 53ல் அவர் மயிரை கத்திரிக்கிற ஒரு ஆட்டை போல எந்த விதமான எதிர்ப்பு தெரியாமல் போவார் சிலுவைக்குன்னு போட்டிருக்குது. நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு, பட்டயத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? ஆட்டை போல நான் பலியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக போகணுமே. ஒரு தேவ தூதர்களை அனுப்பி எதிர்த்தா அது எப்படி நிறைவேறும்? நான் எப்படி தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறேன்? எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் போக போகிறேன். வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிறதே. சங்கீதம் 41:9 என்னுடைய நண்பன் என்னுடைய அப்பத்தை புசித்தவன் தன் குதிகாலை எனக்கு விரோதமாக எடுத்தான். ஜெக்கேரியாலி எழுதியிருக்கிறதே, 30 வெள்ளிக்காசுக்கு என்ன விற்பாருங்கன்னு. சங்கீதம் 22 எழுதியிருக்கிறதே, என்னை பிடிச்சி அடித்து அவமானப்படுத்தி துப்பி ஆணியில் அடித்து, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டேன். அந்த வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நீ பட்டயத்தை எடுத்து இது பண்ணா, தேவ தூதர்கள் இப்போ வந்தா, அவர் சொல்கிறாரு பாருங்களா, ஐசாயா 53 எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் பாருங்களேன் என்ன கமிட்மெண்ட் வேத வாக்கியத்துக்கு, எவ்வளோ உயர்வான எண்ணம் வேத வாக்கியத்து மேலே வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். என் சீசனே, நீ எனக்காக என் காட்டுற அன்பு இருக்கட்டும், என் நான் பாடுக தவிர்க்கிறத விட, நான் கைது செய்து அவமானப்படுறத விட, நான் சிலுவையில் தொங்கி அகோரமான சிலுவை வேதனை படுறத விட, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன அது? வேத வாக்கியங்கள் உடையப்படக்கூடாது, வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். என்ன மதிப்பு இயேசு பாருங்களேன் வேத வாக்கியத்தின் மேலே. வேத வாக்கியங்கள் உடையப்படக்கூடாது. நான் பாடுகளை தவிர்க்கிறத விட, தேவ தூதர்களோடு வந்து காப்பாத்துறத விட, நான் நிம்மதியாக இருக்கிறத விட நான் பாடுபடணும். ஏன்? வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். என்ன மதிப்பு வேத வாக்கியங்கள் மேலே. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் இவ்விதமாக சொல்லியிருக்கு, இப்படி தான் நடக்கணும். அது எப்படி நிறைவேறும்? ஆகவே ரொம்ப பெருமை பாராட்டின பேதுரு, ரொம்ப கொஞ்சமாக ஜபித்த பேதுரு, ரொம்ப அதிகமாக தூங்கின பேதுரு, ரொம்ப அவசரமாக செயல்பட்ட பேதுரு ரொம்ப தப்பு செஞ்சிட்டார். இந்த செயலை செய்ததுனால அந்த அவசரமான சீஷனை, இந்த மூணு காரணங்கள், அரசாங்கத்துக்கு விரோதமாக, தேவ தூதர்களுடைய பாதுகாப்புக்கு விரோதமாக, பிதாவுடைய சித்தம் வேத வாக்கியத்துக்கு விரோதமாக நீ செய்கிறாய்ப்பா, நீ இதை செய்கிறார். இயேசு பாருங்களேன், தான் இப்போ தந்த தலைவர்கள் அவரை கைது செய்யறது, யூதாஸ் காட்டி கொடுக்கறது, சோல்ஜர்ஸ் அவரை கைது செய்து சிலுவைக்கு கொண்டு போய், எல்லாமே வேத வாக்கியங்கள் நிறைவேறதாக பார்க்கிறார் பார்க்கிறார். இது அவருக்கு, இயேசுக்கு இதுலேருந்து காப்பாற்றி கொள்ள வல்லமை இல்லைன்னு இல்லை. வேத வாக்கியங்கள் நிறைவேறி உங்களுக்கும் எனக்கும் பழைய ஏற்பாட்டில் சொன்ன, தீர்க்க தரிசனத்தில் சொன்ன எல்லா அடையாளங்களும் ஓமைகளும் நிறைவேற்றணும் என்பதற்காக அதை நிறுத்துறார். ஓகே, இந்த மூணு காரியங்கள் அவசரமான ஒரு தற்காப்பு, ஆண்டவருடைய ஒரு தீர்மானமான பதில், மூன்றாவதாக ஆண்டவருடைய ஒரு விசாரணையை பார்ப்போம். விசாரணை 55வது வசனம். அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, இது சீஷர்களுக்கு இல்லை, பாருங்களேன் நான் ஒரு விதத்தில் யோசிக்கிறேன், அவர் அரெஸ்டாக இருக்கிறாரா இல்லை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுகிறாரா அவருன்ற மாதிரி. இப்போ தான் பேதுரு அரெஸ்ட் ஆகிட்டாரு, அவ்வளோதான், பேதுரு இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அந்த ஜனங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு பாருங்களேன், பாருங்கள் இந்த வசனத்தை. அந்த ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல் நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு. லூக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியர் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து, ஆனால் எல்லாருக்கும் தான் பொருந்தும். பொதுவாக மூணு காரியத்தை கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, ஒரு ஃபேக்டை அறிவிக்கிறாரு, அதுக்கு விளக்கத்தை அவரே கொடுக்குறார். பாருங்களேன், அவங்க ஒன்றும் பதில் கொடுக்கல, இவரே பதிலை கொடுக்குறார், உன்னத பதிலை கொடுக்குறார். பாருங்களேன், இந்த கேள்வி என்ன, எப்பா என்ன ஒரு கல்லனை பிடிக்கிற மாதிரி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல் நீங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் எடுத்து வந்தீர்களே. கல்லன்ற ஒரு வார்த்தை வந்து பெரிய கொலகாரன், கொள்ளைக்காரன் இல்லைங்களா, சாதாரண கல்லன் இல்லை. இவன் திருடுறதே இவனுடைய வேலை, ஊர் ஊராக போய் மக்களை கொன்று, யாராவது கிடைச்சாங்கன்னா அவளை கொன்று தீர்த்து அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம், ஒன்றும் விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு திருடன், கொலகாரன், பரபாஸ் மாதிரி ஒரு கொலகாரன், அந்த தேசத்துக்கும் ஆபத்து, மக்களுக்கும் ஆபத்து, அப்படிப்பட்ட ஒரு திருடன். அந்த மாதிரி ஒரு திருடன் என்ன பண்ணுவான், அவன் மாட்டிக்கிட்டான்னா போச்சு, பயங்கர கொடுமையான தண்டனையை கொடுப்பாங்க அவனுக்கு. அதனால என்ன பண்ணுவான், யாராவது அவனை பிடிக்கணும்னு வந்தா ரொம்ப எதிர்ப்பு காட்டுவான், ரொம்ப எதிர்ப்பு காட்டுவான், மாட்டுறதுக்கே விட மாட்டான், அவனையே தற்கொலை கூட பண்ணிக்குவான். அதனால அவனை பிடிக்க போறதுனா சாதாரணம் இல்லை, அதனால இராணுவம் ஆயத்தத்தோடு போகணும். அந்த மாதிரி என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்களே, ஒரு பெரிய கொலகாரனை, கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி. பாருங்களேன், இயேசுக்கு அவரு ஒரு விதத்தில் பரிசுத்த ஒரு கோபம் தான் ஏற்படுது, இவ்வளோ அவமானமாக என்ன நடத்து, என்னுடைய நடத்தைக்கு ஏற்றபடி என்னை ஏன் நடத்த மாட்டேன்றீங்க, எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன் நான் கேட்குறாரு. ஒரு கல்லனை பிடிக்கிறது போல பட்டயத்தையும் தடிகளையும் எடுத்து, ஒரு கொள்ளைக்காரனுடைய கூட்ட தலைவனை போல எங்கேயோ இந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உங்களை தாக்க போறேன்ற மாதிரி வந்திருக்கிறீங்களே, நீங்க செய்யறது நியாயமா? ஒரு விசாரணை, ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க, ஒரு கல்லனை பிடிக்கிற மாதிரி நீங்க செய்யறது ஏன் இப்படி செஞ்சிருக்கிறீங்க, நீ எனக்கு என்னுடைய நடத்தையின்படி என்னை நடத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு ஃபேக்டை சொல்றாரு. பாருங்களேன், 55வது வசனத்துல, நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை ஏன் பிடிக்கவில்லை. என்ன ஒரு கேள்வி, அவங்கள யோசிக்க வைக்கிறாரு. அப்பா இன்னைக்கு தானே நம்ம பகலெல்லாம் உங்கள் கூட தானே இருந்தேன், டெய்லி ஆலயத்தில் உங்கள் ஆலயத்தில் நீங்கள் அதிகாரிகளாக இருக்கிற ஆலயத்தில் அங்கே தானே இருந்தேன் நான், எந்த ஆயுதத்தையாவது வச்சுக்கிட்டு இருந்தேன்னா தேவ வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், உபதேசம் பண்ணி கொண்டு உங்கள் வேத வாக்கியத்தை எடுத்து உங்களுக்கே விளக்கமாக தெளிவாக உபதேசம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களை அந்த விளக்கத்தில் நீங்கள் எதிர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நான் விளக்கத்தை கொடுத்தனே, தெளிவாக விளக்கி உங்களுக்கு கொடுத்தனே, அதை நியாயமாக நீங்கள் விசாரித்து கேட்டால் என்ன ஒரு கெட்டவன மாதிரி யோசிச்சே இருக்க மாட்டீங்க, தேவனுடைய மனிதன் தான் யோசிச்சிருப்பீங்க. அதை கேட்டவங்கெல்லாம் நெக்கோதேமோ வந்து நீ போதகர், நல்ல போதகர், தேவனால் வந்திருக்கிற போதகர், என்னுடைய செயல்கள்லாம் எப்படி இருந்துச்சு, ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சிக்கே தெரியுமே, நான் என்னவோ நீதியிலேருந்து தப்பிச்சு ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிற ஒரு திருடம் மாதிரி இருந்திருக்கிறேனே, என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் வெட்டரங்கமாக வெளிச்சத்தில் அங்கேயே நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, ஆலயத்தில் தானே இருந்தேன், ஏன் இப்போ ரகசியமாக இருளை ஒரு காரணமாக ஒரு முகமூடி மாதிரி வச்சுக்கிட்டு வந்து என்னை கைது பண்ணுறீங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்களேன், உங்கள் கூட தானே இருந்தேன், உங்களோடு தானே இருந்தேன், உங்கள் ஆலயத்தில் தானே இருந்தேன், ஏன் இப்படி மாறி வினோதமாக நீங்கள் நடக்கிறீங்க, பட்டயங்களையும் ஈட்டிகளையும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிற விதங்கள்லையே தெரியலையா நீங்கள் செய்கிறது எவ்வளோ ஃப்ராடுத்தனம், நீங்கள் ஃப்ராடு பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் அந்நியாயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தைரியமான சோல்ஜர்ஸ் தான், நீங்கள் தைரியமாக ஈட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு பட்டயத்தில் எவ்வளோ பெரிய கோலைங்க இருட்டில் வந்துக்கிறீங்களே, எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க நீதி உள்ள சோல்ஜர்ஸா, யூதருங்க ரோமருங்க ரொம்ப நீதி உள்ளவங்களா, ஏன் வெட்டவங்கத்தில் என்னை பிடிக்காம இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருட்டில் வந்திருக்கிறீங்க, இருட்ட ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, இது அவங்க மனசாட்சியை உண்மையா குத்திருக்கும், என்ன பதில் கொடுப்பாங்க, என்னதான் சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்களேன், அவங்க கான்சியன்ஸே அவங்களுக்கு அவமானப்படுத்தும்படிக்கு நோ ஆன்சர், ஒன்னும் அவமானமா நிக்கிறாங்க, ஏன் தங்க தலைவர்கள் அனுப்புனாங்கன்னு சொல்லியிருக்கலாம், இதை ஏன் செய்கிறாங்க, இது அந்நியாயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் படிக்கு, இது எவ்வளோ தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் படிக்கு, அவங்கள அதான் நான் சொல்கிறேனே, அவங்க வேந்தா செயினை போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வார்த்தைகளால் அவங்க மனசாட்சியெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டார், ஒன்றும் பதில் இல்லை, எல்லாம் நிற்கிறாங்க, ஏன் இப்படி வந்தீங்க, அங்கே தானே இருந்த என்ன தப்பு நான் பண்ணேன், ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ண ஒளிஞ்சுக்கிட்டு நைட்டில் வந்திருக்கிறீங்க, நீங்களாம் வீரருங்களா, நீங்களாம் நியாயமானவங்களா, அவங்க ஒன்றும் பதில் கொடுக்கல, ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, ஒன்றும் பதில் இல்லை, அவரே பதில் கொடுக்குறார், என்ன அதிசயமான பதில், யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய சீப்பான லெவலுக்கு இல்லை, அவங்க வந்து இந்த சோல்ஜர்ஸ் அந்நியாயம் செய் நாங்கள் என்ன எங்கள் இஷ்டத்துக்கு செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, நீங்கள் சோல்ஜர்ஸ் பிரேவான சோல்ஜர்ஸ் கோலையாக ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் வினோதமாக இப்படி நடந்துக்கிறீங்க, அவருடைய பதில் உயர்ந்த நிலையிலேருந்து வருது பாருங்களா, உயர்ந்த அதிகாரத்திலேருந்து வருது, என்ன சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு காரணம் உங்கள் தலைவர்கள் ரொம்ப பவர் இருக்கிறதுனால இல்லை, அவங்களுக்கு நிறையா பணம் இருக்குது, அவங்க இஷ்டத்தின்படி செய்வாங்கன்றதுனால இல்லை, அவங்களுடைய பெரிய பாவத்தில் நீங்கள் என்னென்னா செஞ்சுக்கலாம், பணம் இருந்தால் என்னென்னா செய்யலான்ற காரணங்கள் இல்லைப்பா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன காரணம், ஆகிலும் தீர்க்க தரிசனம் எழுதி இருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. திருடனை போல என்னை பிடிக்க வந்திருக்கிறீங்க, டெய்லி உங்ககிட்ட தான் வெட்டரங்கமா ஆலயத்தில் இருந்தேன், என்ன நீங்க கைது பண்ணல, இப்போ வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இல்ல, என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி நீங்க செய்யறீங்க, இறையாண்மை தேவனுடைய கரங்களில் நீங்கள்லாம் அவருடைய சித்தத்தை வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாக செயல்படுகிறீர்கள், என்ன ஒரு மாட்சிம வார்த்தைகள் பாருங்களேன், உன்னால் புரியுதா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிகிட்டு இருக்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்நியாயத்து இஷ்டத்துக்கு செய்கிறோன்னு, இல்லைப்பா நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர்கள், இறையாண்மை உள்ள தேவனுடைய கரங்களில் அவர் எழுதின வேத வாக்கியங்களை நீங்கள் உணர்றீங்களோ உணர்லையோ ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அதைத்தான் நிறைவேற்றும்படி நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும் அவங்களுக்கு, இறையாண்மை என் பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கள், சங்கீதங்களில் ஐசாயால தானியலை எழுதியிருக்கிறத தான் நீங்கள் நிறைவேற்றுறீங்க, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அதிசயம், தன்னை கைது செய்கிறவர்களுக்கு தேவனுடைய இறையாண்மையை பற்றி அவர் சொல்கிறார். இறையாண்மையை பற்றி யூதாசும் சரி, இந்த கைது செய்கிறவங்களும் ஆலய ஜபாலய தலைவர்களும் பிரதான ஆசாரிகளும் இவங்க எல்லாம் செய்கிறது, நான் தீர்க்க தரிசனமாக சொன்னதை நிறைவேற்றும்படி தான் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் யார் இறையாண்மை உள்ளவர்? அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கிறதாக என்ன ஒரு மாற்றம்? அவங்க மறுக்க முடியுமா? சொன்ன மறுக்கலை. தங்களுடைய மனசாட்சி குற்றப்பட்ட மாதிரி அவருடைய விசாரணையில் நிற்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. நின்றுட்டு மூணு காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். மூணு காரியங்கள் அவசரமாக இயேசுவை தற்காக்கணுன்ற ஒரு முயற்சி, அதுக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்மானமான பதில், ஆண்டவருடைய விசாரணை. இந்த பகுதி ஒரு சோகமான ஒரு நோட்டில் முடியுது பாருங்களேன். ஒரு உள்ளாம் உள்ளடக்கிய விதத்தில் அவர் கைவிடப்படுகிறார், கைவிடப்படுகிறார் பாருங்களேன். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க? அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள். அங்கே முக்கியமாக வலியுறுத்தப்படுறது அவரை கைவிட்டு ஓடி போனார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ, இவ்வளோ நாள் இவர் சொல்லிக்கிட்டு இருந்ததை நிச்சயமாகவே செய்ய போகிறார் போல இருக்குது. தன்னை அர்ப்பணித்து பிரதான ஆசாரியனால் துப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு புறமதஸ்தர்கிட்ட கொடுத்து வாரினால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தி சிலுவையில் அறையும்படிக்கு தானே வேணும்னு தன்னை காப்பாற்றிக்க முடியும் அவர், ஆனால் வேணும்னு தன்னை அர்ப்பணித்து போகிறார் இருக்குதே, இவர் இப்படி போக போகிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் தன்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையை விட்டுட்டு, அவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு, இப்போ விட்டுட்டு அவரை விட்டு ஓடி போனார்கள். இதான் அவங்க செஞ்ச பெரிய பாவம், பெரிய பாவம். ஏன்? நன்றி கெட்டத்தனம் முதலாவது. என்ன மாதிரி உறவில் எவ்வளோ அவங்களுக்கு செஞ்சாரு, ஆனால் அவர் கஷ்டமான நிலையில் கூட இருந்திருக்கலாம். இல்லை, அவர் தான் சொன்னார் அவங்களை உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், என் தற்காப்பு இருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ணி கொலை செய்கிற அளவுக்கும் காப்பாற்றி அவங்கள இது பண்ணி விட்டார். நான் அரெஸ்ட் ஆகணும்னா ஒரே கண்டிஷன், அவங்கள நீங்கள் விடணும். அவங்க கூட இருந்திருக்கலாம், அவர் ஆறுதலாக இருந்திருக்கலாம், பலப்படுத்தி இருக்கலாம், அவர் விசாரணையில் சாட்சிகளாக இருந்து நின்று இருக்கலாம். ஆனால் அவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, அவர் மேலே விசுவாசம் போயிடுச்சு. விசுவாசத்தை இழந்து, தற்காலிகமாக விசுவாசத்தை இழந்து ஓடிட்டாங்க, ஓடிட்டாங்க பாருங்களேன். இல்லை, இவர் நம்மளை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளுகிற வண்ணத்தில், எவ்வளோ அவமானம், எவ்வளோ ஒரு உண்மை இல்லாத தனம். இவங்க தானே சொன்னது, சாகிற வரைக்கும் உங்கள் கூட இருப்போம், சாகிறதுக்கு கூட ரெடியாக இருப்போன்னு அந்த வார்த்தைகளுக்கு உண்மை இல்லாமல் விட்டு இயேசுவை தனியாக போயிட்டாங்க. தனியாக நிற்கிறார், யோசிச்சு பாருங்களேன். அன்னி இப்போது அவர் தனியாக எடுத்துகிட்டு போவாங்க, தனியாக விசாரிப்பாங்க, தனியாக வாரில் அடித்து தனியாக சிலுவையில் தொங்க விட்டு தனியாக இருந்து கதறி, என் பிதாவே என் பிதாவேன், பிதானாலேயும் கைவிடப்பட்ட அகோர தனிமையை அவர் சந்திப்பார், தனிமையை சந்திப்பார். ஏன்? நமக்காக தனியாக தேவனுடைய கோபாக்கினையின் ஆலைக்குள்ளே வேறு யாரும் அவர் கூட போகலை. எவ்வளோ முட்டாள்தனம் இன்றைக்கி அப்போஸ்தலர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, பேதுருடைய ஆலயம். ஏன் அவங்க போனாங்களா? ஓடிட்டாரே பேதுருவே. ஏன் நமக்கு இருக்கு? இதேவனுக்கும் நமக்கும் ஒரே மத்தியஸ்தர் தான், அவர் தான் நமக்காக பலியானார் இல்லைங்களா, அவர் மட்டும்தான் நம்மளுக்காக சிலுவையில் போனார். தனியாக தேவனுடைய கோபாக்கினை அனுபவித்து நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தார். கூட மரியா போகலை, கூட பேதுரு போகலை, அந்தோனியார் போகலை, அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பாடுபட்டு தனிமையில் அவர் போனார். அந்த வசனத்தை யோசித்து யோசித்து பார்க்கலாம், அவருடைய அகோர தனிமையை நம்ம என்ன சொல்கிறது? தன் எல்லா சீஷர்களால் கைவிடப்பட்டு ஆனால் கண்ணியத்தோடு தேவ கோபாக்கினே சந்திக்க போகிறார். ஆனால் இதுவும் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டபடி தான் நடந்தது. மெய்ப்பனை வெட்டுவே, ஆடுகள் செதறடிக்கப்படும். இதுவும் ப்ராஃபஸி. இவங்களோ தாங்க இஷ்டத்துக்கு செஞ்சாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தேவனுடைய சாவர்னிட்டி இறையாண்மை எவ்வளோ பார்க்க முடியுதுங்களா? ஓகே, இதோடு நம்ம முடிப்போம். சில பயன்பாடுகள் இந்த பகுதிக்கு விளக்கத்தை பார்த்தோம், சில பயன்பாடுகள் இன்றைக்கி நமக்கு இந்த பகுதி என்ன கற்றுக் கொடுக்கிறது? ரெண்டு காரியம். ஒன்று, இயேசுவை பற்றி இது என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாம். உங்களை பற்றி என்னை பற்றி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இந்த தோட்டத்தில் இருக்கிறோம், அதை பார்க்கலாம். முதலாவது இயேசுவை பற்றி என்ன சொல்லுது? இந்த இருள் காட்சி, இயேசுவை பற்றி என்ன நினைப்பீங்க? உலகம் அவரை கொல்லணும்னு நினைக்குது, இருட்டில் வந்து அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரில் ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தது. அவர் நம்பி வாழ்க்கையெல்லாம் அவரோடு இருந்த 3 வருஷம் ட்ரெயின் பண்ண சீஷருங்க கொஞ்சம் ஆபத்து வந்தவனு விட்டு ஓடிட்டாங்க. தனியாக அவர் நிற்கிறார். இதை விட ஒரு அவமான ஒரு சூழ்நிலை இயேசுக்கு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். உலகமே வெறுக்குது, அவரை சீஷருங்க விட்டு ஓடிட்டாங்க, தனியாக அவர் நிற்கிறார். ஆனால் இந்த இருள் காட்சியில் தான் தேவகுமாரனுடைய மகிமையை எவ்வளோ பிரகாசமாக மாட்சிமையாக பார்க்குறோம். இந்த கூட்டம் வரும்போதும் சரி, ஒவ்வொரு காட்சியும் சிந்திச்சு பாருங்களேன். தனியாக போய் மனுஷன் ஆர்மிக்கு முன்னாடி நிற்கி நான் தான் எல்லாம் உழுவுறாங்க. ஃப்ளாட்டாக உழுவுறாங்க. தானே சுயமாக தங்கள் கையில் போடுகிறத அங்கே விளக்கி காட்டுறார். தேவ கோபாக்கினே நம் சார்பில் அனுபவிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்ததை காட்டுறார். அவருடைய மகிமையான மனது உருக்கும், எல்லையற்ற பொறுமை. அந்த சீஷங்கிட்டையும் போய், சிநேகிதனே எதற்காக வந்தார்? என்ன ஒரு அமைதல், என்ன ஒரு தெய்வீக சாந்தம். எவ்வளோ பாவிகளை, எவ்வளோ மோசமான பாவிகளையும் நேசிக்கிற அவருடைய பிரகாசம் அங்கே தெரியுது. இன்னொன்று, தன்னுடைய முட்டாள்தனமான சீஷன் அந்த சூழ்நிலையே கெடுக்கிற மாதிரி, தான் உயிரே போகும்படிக்கு வெட்டப்படும்படிக்கு அரசாங்கத்தினால் ஒரு முட்டாள்தனத்தை செய்யும்போது படைப்பின் அற்புதத்தை செய்கிறார். எந்த கை உண்டாக கடவுதுன்னு சொல்லிச்சோ அந்த கை தான் தொட்டு அந்த காதை சரி பண்ணிச்சுங்க. புது காது வந்த மாதிரி அந்த ஆள் ஆயிட்டான். அந்த கையை போய் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறார். அவங்கள தாயின் கற்பத்தில் உருவாக்குனதே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இவர் கை தான். அந்த கையை கட்டுங்கன்னு கொடுக்குறார். என்ன ஒரு அதிசயம்! த மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டின்னுவாங்க. அவருடைய மாட்சிமை ஒரு பக்கம், அவருடைய தாழ்ச்சி, தாழ்மை, சாந்த குணம் ஒரு பக்கம் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. பேதுருவுக்கு அரசாங்கத்துக்கு விரோதமாக இந்த நிமிஷத்தில் நினச்சா பரலோகம் இறங்கி வரும். ஆனால் நான் செய்யலை. வேத வாக்கியங்கள் நிறைவேறணும், என் மக்களுக்கு ரட்சிப்பை சம்பாதிக்கணும்னு நான் செய்யலை. என் பிதா கேட்டால் போதோன்றாரு. என்ன ஒரு மகிமை! வேத வாக்கியத்துக்கு அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட் பாருங்களேன். அந்த கூட்டம், கடினப்பட்ட கூட்டத்துக்கு விசாரணை கூண்டில் ஏற்றிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாருங்க. ஏன் திருடனை பிடிக்கிற மாதிரி இந்த நேரத்தில் வந்துருக்கிறீங்க? உங்கள் கூட தானே இருந்து அப்போ ஏன் பிடிக்கல? அவங்க செய்கிறது எவ்வளோ வீர தீர்னா நீ வரலாம் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு. நீ ஒரு கோலை, நீங்களாம் கோலைங்க, அந்நியாயக்காரங்க, ஃப்ராடுங்க நீங்களாம். மாட்சிமையாக தேவனுடைய இறையாண்மை கரத்தில் கருவிகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு. என்ன ஒரு மேஜஸ்டி, மாட்சிமை! இந்த சீனில் யாருங்க கதாநாயகன்? இந்த இருளான காட்சியில் யாருடைய பிரகாசம் இங்கே உதிக்குது? இந்த சோல்ஜர்ஸ் சாதிச்சிட்டாங்களா? இந்த ஸ்ரீசங்க பெருசாக காதை வெட்டிட்டு ஓடிட்டாங்களா? யார்? தேவகுமாரனுடைய பிரகாசம் எவ்வளோ அதிசயமாக தெரியுது. அவரை பார்த்து அன்பு செய்ய, என்ன ஒரு ரட்சகர், என்ன ஒரு தேவன். அவரை பார்த்து எந்த கோபமோ விஷங்கரமான வெறுப்போ இல்லாமல் வெற்றிகரமான தேவனாக அந்த கைது செய்கிற காட்சியில் எல்லாரையும் அவர் கைது செய்து வைச்சிருக்கிறார். அவர் இல்லை கைதி, அவங்க தான் கைதிகள். அவர் தான் கைதிகள். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த சீனில் அவரை மாத்திரம் நம்ம பார்க்கல, அவருடைய மகிமையை பார்க்கல, நம்மளை எல்லாரையும் பார்க்கிறோம். இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எல்லாருமே அந்த இதில் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்களேன். அதான் அந்த சில பைபிளில் சில காட்சிகளை வந்து கொஞ்ச நேரம் உத்து பார்த்து பின்னாடி போய் பார்த்தோன்னா அந்த கண்ணாடியில் நீங்களும் நானும் உங்கள் முகமும் என் முகமும் தெரியும். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருடைய முகமும் அங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த கூட்டத்தை யோசிச்சு பாருங்கள். அறியாமல் குருட்டுத்தனம், ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுட்டு அவங்க தான் செய்கிறோம், என்னால் சுதந்திரமாக வாழ்கிறேன், ஏன் இஷ்டத்துக்கு வருவேன், இயேசுக்கிட்ட வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இயேசுவை நிராகரிக்கிற ஒரு உலகம். அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ முட்டாளுங்க! தேவனுடைய இறையாண்மை கரத்தில் கருவிகள் அவங்கெல்லாம், அவங்கள கருவிகள். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? சில பேர் உங்களில் நீங்கள் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்? என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான். இயேசுவை நம்பி இயேசுக்கிட்ட நீங்கள் வராத போது அவருக்கு விரோதமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க, விரோதியாகத்தான் இருக்கிறீங்க. அந்த கூட்டத்தில் தான் நீ இருக்கிறீங்க. பாருங்களேன், இயேசு எத்தனை தடவை உங்களை அழைச்சி அவரை நம்பும்படி வர சொல்கிறாரு, ஏன் அவரை ரிஜெக்ட் பண்ணுறீங்க? ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கும். ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியுமா இயேசுவை நிராகரிக்கிறதுக்கு, பாவிக்கு? இதே இயேசு எப்படி அவங்கள வாயடைக்க வச்சு மனசாட்சிய ஊடுருவும்படிக்கு கேள்வி கேட்டாரோ, ஒரு நாள் உங்களையும் நிக்க வச்சு கேட்பார் நியாய தீர்ப்பு நாள். இவர்கிட்ட தான் நீங்க டீல் பண்ண போறீங்க. உங்களை கேட்பார், ஏன் வரல? உனக்கு ஆயுசெல்லாம் கொடுத்தனே, நீ பாவின்னு உனக்கு தெரியாதா? நீ பாவத்தில் இறந்த உடனே உன் பாவத்துக்கெல்லாம் தண்டனை வரும்னு மனசாட்சி உனக்கு சொல்லலையா? ஒவ்வொரு தடவை மனசாட்சி குத்தலை நீ செஞ்ச பாவத்துக்கு. எத்தனை காலத்தை வீணாக்குற, எவ்வளோ இப்படியெல்லாம் வாழ்ந்து நீ என்னத்தை சாதிச்ச? மறுவாழ்வை கொடுக்குறேன், புது வாழ்வை கொடுக்குற, வா. கஷ்டப்பட்டு மோசமான யூதாஸ்மாதே இருந்தாலும் வா, நான் உனக்கு கொடுக்குறேன். உலகத்துக்காகவும் 30 வெள்ளிக்காசுக்கும் துன்றுறதும் வாழ்றதும் இதுவே பொழப்புன்னு இந்த அழிஞ்சு போற உலகத்துக்காக வாழ்ந்து நீ என்ன பண்ணு? நீ கேட்பாரு உங்களை ஒரு நாள் இந்த விசாரணையில கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை கூண்டில் ஏத்துவார் ஒரு நாள், உங்களை விசாரிப்பார் ஒரு நாள், உங்க மனசாட்சி ஊடுருவுகிற மாதிரி கேள்வி கேட்பார். நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு பதிலும் கொடுக்காம இந்த ஜனங்க மாதிரி வாயடிச்சு போய் நிற்பீங்க. நீங்க நரகத்துல அவர் தூக்கி போடும் போது ஒருபோதும் அவர் செய்யறது அநியாயம்னு முணுமுணுக்கூட அநியாயம் சொல்ல மாட்டீங்க. இதுதான் எனக்கு கிடைக்கணும், அவர் செஞ்சது நியாயம், என்னை விட்டு அகன்று போ. எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன்னு ஒரு காரணம் இருக்கா இயேசுக்கிட்ட நீ வராம இருக்கிறதுக்கு? நான் பாவத்தை நேசிச்சு இயேசுவை நான் தான் காரணம் நரகத்துக்கு போறதுக்கு, என் பாவ ஆசை தான் காரணம் இயேசுக்கிட்ட வராதுக்குன்னு நீங்க அழிவீங்க. இந்த இயேசு இன்னைக்கு கூப்பிடுறாரு, இந்த கூட்டத்துல நீங்க ஏன் நிக்கணும்? அவங்கள மாதிரி ஏன் அமைதலாக போகணும்? இயேசுக்கிட்ட இன்னைக்கு வாங்கல, மோசமான பாவிகளையும் கூப்பிடுறாரு, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறார். என்னை பொறுத்த அளவுக்கு இயேசு மரித்ததுக்கு மரித்தது ஒன்றும் இல்லை, நத்திங். எனக்கு தேவையெல்லாம் உலக பணம் ஆசை, உலக பணம், உலக இன்பம், என்னுடைய ஆம்பிஷன்ஸ், என்னுடைய லட்சியங்கள் அடையணும். நான் அதை ஆகணும், இதை ஆகணும், ஸ்போர்ட்ஸில் ஆகணும், இன்பங்களை அனுபவிக்கணும்னு உங்களை அழியிறீங்களே, உங்களை உடவே மாட்டார் அவர். என்ன இப்போ வருவேன்னு பார்த்தேன், வரல. வாலிப நாட்களை கடத்திட்டேன், வாலிப நாட்களை மிடில் ஏஜை கடத்திட்டேன், இப்போ வந்து நரகத்தில் நிற்கிறியே, நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன? உங்களை விசாரிக்கும் போது வாயடைச்சி போய் தேவனுடைய ஆக்கினையே வாங்குவீங்க. இந்த மனதுருகிற இயேசு இன்னைக்கு கேட்குறாரு. நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ரெண்டாவதாக, ஆமாங்க பாஸ்டர், நான்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறேங்க பாஸ்டர், எப்பவோ இயேசு கிட்ட வந்துட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்ன மாதிரி விசுவாசி நீங்க? இயேசு கிட்ட எதுக்கு வந்தீங்க? அவர் உங்களை பெரிய ஐஸ்வர்யவன் ஆக்குவாரு, சுகம் கொடுப்பாரு, உங்களை பெரிய ராஜாவாக்குவார், பணத்தை கொடுப்பாருன்னு வந்தீங்களா? கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இயேசு கிட்ட அதுக்கு தான் வருது. ஒருவேளை நீங்க அப்படி வந்திருந்தா நீங்க யூதாஸ் நீங்க. இன்னைக்கு அவர் தெரிஞ்சுக்கோங்க, அவர் நான் கேட்குறத கொடுக்காத போது என்ன பண்ணுவீங்க நீங்க? அவருக்கே உங்கள் கையை காட்டுவீங்க, அவருக்கு விரோதமாகவே எழும்பி சீப் ரேட்டுக்கு அவரை வித்துருவீங்க. எதுக்கு நீங்கள் இயேசுகிட்ட வந்தீங்க? உங்கள் பாவத்தை வினர்ந்து, அவரை மாதிரி ஒரு தெய்வம் இல்லை, அவரை மாதிரி என் பாவத்தை மன்னிக்கிறவர் இல்லை, என் பாவ மன்னிப்புக்கு ஒரே ரட்சகர் அவர்னு நீங்கள் வரலன்னா நீங்கள் ஒரு யூதாஸ் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாரோ என்றைக்கோ ஒரு 30 காசு 50 காசு கொடுக்கும்போது வித்துருவீங்க. அவர் பாருங்களேன் எப்படி வித்துட்டான். பண ஆசைக்கு இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாது, தேவகுமார்னு 30 வெள்ளிக்காசுக்கு வித்தான்னு பார்க்குறோம். அவனுடைய சீஷர்களாக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம், அப்படி இருக்கிறீங்களா? எதுக்கு உங்களுக்கு இயேசு தேவை? யோசிச்சு பாருங்க, அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா, இயேசுக்கு எதுக்கு விற்க போறீங்க? அந்த சீஷர் மாதிரி எவ்வளோ மோசமாக நடந்துக்கலாம்? அப்படி இருந்தீங்கன்னா நரகத்தில் யூதாஸ் பக்கத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நரகத்தில் ரொம்ப பெரிய தண்டனை யாருக்கு தெரியுமா? போலி விசுவாசிகளுக்கு தான். இயேசு பேர் சொல்லிக்கிட்டு அவருக்கு உண்மையா இல்லாதவங்களுக்கு தான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லைங்க பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் உண்மையான விசுவாசி. உண்மையான விசுவாசினா பேதுரு மாதிரி இருக்கிறீங்களா? அந்த மற்ற சீஷர்கள் மாதிரி இருக்கிறீங்களா? பைபிளை படிக்கிறது இல்லை, அவசரமா ஆத்திரமா ஏதோ ஒன்று உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போறது. வேதம் என்ன சொல்லுது? வேத வாக்கிய அறிவில்ல, விழித்திருந்து ஜபிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்றது. திடீர்னு ஒரு ஆபத்து வந்தால் எந்திரிச்சு பட்டயத்தை எடுத்து அவசரம் ஆசரமாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இயேசுக்கு அவமானம் தந்து கொடுக்கறது. இப்படித்தானே இத்தனை உங்கள் சில பேருடைய வாழ்க்கை? ஏன் ஞானம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் வாழ்றது? வேத வசனத்தை படிக்கிறது இல்லை. இந்த தெய்வீக ஆண்டவரில் நிலைத்திருந்து விழித்திருந்து ஜபிக்கும் போது எல்லாத்தையும் சமாளிக்கிற தெய்வீக அருளும் ஆவியும் நம்ம கிடைக்குமே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆபத்து வந்து ஐயோ குயோன்னு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறது, அதை பண்ணிக்கிறது, இதை பண்ணிக்கிறது, அப்போ என்ன சீஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த விதத்தில் இயேசு அவமானம் கொண்டு வர்றது. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த இதில் உங்களுடைய ரெகுலர் கடமைகளை நிராகரித்து நாம் எத்தனை காலம் விழித்தில்லாமல் ஜபித்தில்லாமல் வேதத்தை வாசிக்காமல் நம்ம வாழ்கிறோமோ அதனோட விளைவுகள் நம்ம சந்திக்கத்தான் செய்வோம், சந்திக்கத்தான் செய்வோம். இப்படிப்பட்ட பேதுரு உங்கள் எப்படி மாற முடியும், ஆண்டவருக்கு எப்படி பிரயோஜனப்பட முடியும்? இப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் உருப்பட மாட்டீங்க, நானும் உருப்பட மாட்டேன். அப்படி இருந்தானே, எப்படி தான் மாறினார் பேதுரு? எப்படி தான் திருந்த முடிஞ்சிச்சு? மனம் கசந்து அதனோட விளைவுகளை சந்தித்து, நான் ஜபிக்காததுனால, விழித்திராததுனால, வேதத்தை வாசிப்பாததுனால, என் இஷ்டத்துக்கு ஒரு விசேஷனாக வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவருக்கு அவமானத்தை கொடுத்துட்டேனேன்னு சொல்லி மனம் கசந்து ஆண்டவர் மறுதளித்த பிறகு மனம் கசந்து அழுது மனம் திரும்புறதுனால தான். நீங்களும் அப்படித்தாங்க ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனப்பட முடியும். டெய்லி பைபிளை படிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, வெளித்திருக்கணும். நானும் ஒரு சீசன் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாத சீசன், ஆண்டவருக்கு அவமானத்தை தான் தரப்போறீங்க. எப்போ நீங்கள் பேதுரு மாதிரி மனம் கசந்து அழுந்து திருந்தி வரப்போறீங்க? இந்த இந்த அருமையான ரட்சகருக்கு, அவர் ராஜ்யத்துக்கு எப்போ பிரயோஜனப்பட போறீங்க? இயேசு சொன்னாரே, நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஜபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருந்த எவ்வளோ உலக பொருள் உலக காரியங்களை தான் பயன்படுத்துவீங்க தேவ ராஜ்யத்துக்கு, அவசரமாக ஏதாவது செய்வீங்க. இயேசு சொல்கிறாரு பாருங்களேன், நான் ஜபித்து என் பிதா கிட்ட கேட்டால் 12 லேகியோன். நீங்கள் தெரியுமா, அப்படிப்பட்ட சீசனாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு இக்கட்டுன்னு வந்துட்டா நம்மளால் காப்பாற்றப்பட முடியாதா? தேவன் நினச்சா ஒரு நிமிஷம் அந்த இக்கட்டில் நம்மளை காப்பாற்ற முடியாதா? ஒரு செகண்ட், எனக்கு பணம் கஷ்டங்க பாஸ்டர், உடம்பு சரியில்லைங்க பாஸ்டர், கடங்க, ஒரு செகண்ட் அவர்னால் காப்பாற்ற முடியும். ஆனால் ஏன் அவர் காப்பாற்றலை? வேத வாக்கியங்கள், நீங்கள் பரிசுத்தப்பட்டு பரலோகத்துக்கு வரணுன்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும், எப்படி நிறைவேறும்? நீங்கள் எப்படி பரிசுத்தப்பட போகிறீங்க? உங்கள் சீர்கேடு எப்படி சரியாக போகுது? அதனால தானே அனுமதிக்கிறார். ஒரு செகண்டில் உங்களை சரி பண்ண முடியுமே அவர்னால. அதை அறியறதில்ல, அதை புரியறதில்ல, பட்டயத்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுறது, பட்டயத்தை எடுத்து உருவி என்னென்னவோ பண்ணுறது. இருக்கிறீங்களா அப்படிப்பட்டவங்க? அப்படி தானே நம்ம பண்ணுறது? யோசிச்சு பாருங்க, இப்படி தானே இந்த பகுதி நமக்கு புரிய வைக்கிட்டோம். வேத வாக்கியங்களை விட வாழ்க்கையில் வேறு ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. வேத வாக்கியங்களை விட எவ்வளோ கிராண்ட், எவ்வளோ பெருசாக உயர்த்துறார் இயேசு. என் பாடுகளை, நான் பாடுகளை தவிர்க்கிறத விட வேத வாக்கியங்கள் முக்கியம் அப்பா. வேத வாக்கியங்கள் பேதுருடைய ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணணும், தேவ தூதர்கள் வராமல் தடுக்கணும். தேவ குமாரனை ஒவ்வொரு படியும் நிர்ணயிக்கிறது வேத வாக்கியங்காச்சே. அப்போனா எவ்வளோ முக்கியம் வேத வாக்கியம் நம்ம வாழ்க்கையில். எல்லா எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நம்ம சொந்த ஆலோசனைப்படி நடக்கக்கூடாதுங்க, அதில் வேத வாக்கியம் நிறைவேறுதான்னு பார்த்து தான் நடக்கணும். அப்படியே அப்படிப்பட்ட சீஷர்களா அவங்க தானே சீஷருங்க? அப்படி இல்லாமல் தானே இப்படி ஓடினாங்க, நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் இருக்கிறோமா? நம்முடைய வழியை இப்போ சரி பண்ணிக்க முடியும், ஆனால் பைபிளை உடைச்சா சரி பண்ணிக்க முடியும். நம்முடைய கஷ்டத்தை இப்போ சரி பண்ணிக்க முடியும், நம்மளை காப்பாற்றிக்க முடியும், பைபிளை உடைச்சா காப்பாற்றிக்க முடியும். ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, குஷ்டரோகம் வந்து செத்தாலும் பரவாயில்ல, வியாதி வந்து செத்தாலும் பரவாயில்ல, வேத வாக்கியம் ஒண்டி உடையப்படக்கூடாது. அவ்வளோ மதிப்பு இருக்கா வேத வாக்கியத்துக்கு? இயேசு சிலுவையில் போய் கொடூரம் அனுபவிக்கிறதுக்கே அனுமதிச்சாரு, வேத வாக்கியத்தை உடைக்கக்கூடாது, நான் போய் சாக போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேத வாக்கியத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? ஒரு சின்ன பணக்கு போதும் வேத வாக்கியத்தை உடைச்சிடுறது, சின்ன கஷ்டத்துக்கு போதும் வேத வாக்கியமாவது இது ஆகுது, எனக்கு இப்போ தேவை தான் முக்கியம். வேத வாக்கியத்தை எப்படி மீறுறீங்க? யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாடங்கள் நமக்கு, எவ்வளோ பெரிய பாடங்கள். சொல்லிட்டே போகலாம், இதோடு நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம இப்படிப்பட்ட சீஷர்களாக தொடர்ந்து இருந்து போனோம்னா, அந்த 12 பேர் விட்டு போனாங்க பாருங்க, ஆபத்துன்னு வரும்போது விட்டு தான் போயிடுவோம் இயேசுவை. ஆபத்துன்னு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு போயிடுவோம். ஆண்டவர் நம்ம காப்பாற்றிட்டோம், சோதனைன்னு வரும்போது ஆண்டவரை நம்ம விட்டு போயிடுவோம். பாவ இச்சையின் வரும்போது ஆண்டவர் விட்டு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு மேல் பார்வையான சீஷ வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றட்டும். இதுலேருந்து இந்த பாடங்களை நம்ம படிப்போம். ஜெபம் பண்ணுவோம்.